ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كنيتك يا الله من الياره அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் பயத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் வசியத்தை நினைவூட்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை ஒரு பெரும் பொறுப்புக்காக, ஒரு பெரிய கடமைக்காக படைத்திருக்கின்றான். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் எந்த ஒரு காரியமும் நாம் படைக்கப்பட்ட அந்த நோக்கத்திலிருந்து, நாம் எந்த ஒரு லட்சியத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டோமோ அந்த லட்சியத்திலிருந்து நம்மை திருப்பிவிடக்கூடாது. அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பொருளாதார வியாபார தொழில்துறை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அது நம்மை நம்முடைய குறிக்கோளிலிருந்து நம்முடைய லட்சியத்திலிருந்து திசை திருப்பிவிடக்கூடாது. நமது ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹுடன் எந்த அளவு நெருக்கம் ஏற்பட்டது, நமது அமல்கள் எந்த அளவு அதிகம் கூடியது, எந்த அளவு பாவத்தை விட்டு விலகினோம், பாவத்திலிருந்து தூரமானோம், நம்முடைய பாவங்களுக்காக தௌபா கேட்டோம் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை நோக்கி நம்முடைய வேகம், நம்முடைய உந்துதல் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு தந்ததே அதற்காக வேண்டிதான். நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பதவியுடையவர்களாக, அல்லாஹுவின் நெருக்கம் பெற்றவர்களாக சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றானே தவிர, நம்மை வேதனை செய்வதற்கோ, தண்டிப்பதற்கோ, நம்மை நஷ்டவாளிகளாக ஆக்குவதற்காகவோ அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அது எப்போது சாத்தியம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியான முறையில் செலவு செய்வதை கொண்டு மட்டும்தான் அது சாத்தியம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நேரமும் அது எப்படி செலவழிக்கப்படுகிறது, எங்கே செலவழிக்கப்படுகிறது என்பதை கொண்டுதான் நாம் சொர்க்கத்திற்குரியவர்களா, சொர்க்கத்தின் உயர்ந்த தகுதிகளுக்கு அருகதை உள்ளவர்களா என்பதை அல்லாஹ் முடிவு செய்கின்றான். குறிப்பாக இன்று நம்முடைய வாலிப சமுதாயம், நம்முடைய வளரும் பிள்ளைகள், நம்முடைய மாணவ மாணவிகள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள அந்த வருங்காலத்தில் தலைவர்களாக, வருங்காலத்தில் பொறுப்பாளர்களாக மாறக்கூடிய நம்முடைய எதிர்கால அந்த தலைமுறை, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் எல்லாம் மிகப்பெரிய அக்கறை கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த விஷயம் இது அவர்களுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் சொல்லப்படக்கூடிய விஷயம். நேரத்தை அடிப்படையாக வைத்து, காலத்தை அடிப்படையாக வைத்து, அதை எங்கே எப்படி செலவு செய்ய வேண்டும், எங்கே எப்படி செலவு செய்தால் அது நமக்கு நன்மையாக அமையும், அது நமக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளாக அமையும் என்ற அடிப்படையிலும், எங்கே செலவு செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது ஒரு மனிதனை நரக படுகொடியிலே தள்ளிவிடும், அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவனாக ஆக்கிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது, நமது வாழ்க்கையை நாம் எப்படி கழிக்க வேண்டும், நம்முடைய இந்த வளரும் தலைமுறையினரை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய ஒவ்வொரு நேரமும் அவர்களை உருவாக்குவதற்காக, அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே புடம் போட்டு எடுப்பதற்காக நாம் தயாராக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்று பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவர்கள் வளரக்கூடிய சூழ்நிலைகள், அவர்கள் தங்களது நேரங்களை கழிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்படி பல கோணங்களிலே நமது வளரக்கூடிய தலைமுறையினரின் அந்த மாணவ மாணவிகளின் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பெரும்பாலும் ஒரு சிலருக்கு தவிர பெரும்பாலும் அல்லாஹ்வை மறக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை, மறுமையை மறக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த உலக ஆசாபாசங்களின் மீது மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, உலக பொருள்களின் மீது அவர்களுக்கு மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய கட்டுப்பாடுகள், மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டு அவர்களை தூரமாக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் பலருடைய சூழ்நிலை எப்படி என்றால், பாவங்களையெல்லாம் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ் தடுத்த பெரும் பாவங்கள் எல்லாம் இன்று இதுதான் கலாச்சாரம். இப்படி வாழ்ந்தால்தான் நாம் அறிவுள்ளவர்கள், முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், இப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு இந்த உலகத்திலே மதிப்பு இருக்கும் என்றெல்லாம் மார்க்கத்தை மீறக்கூடிய, அல்லாஹுவின் சட்டங்களை குழிதோண்டி புதைக்கக்கூடிய, இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை தகர்க்கக்கூடிய கலாச்சாரங்களிலே அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். குறிப்பாக கோ எஜுகேஷன் என்ற ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள், அங்கே நடக்கக்கூடிய ஒழுங்கீனங்களை அன்றாடம் பத்திரிகைகளின் வாயிலாகவும் பொதுமக்களின் வாயிலாகவும் நாம் பார்த்து கேட்டு தெரிந்து வருகிறோம். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின், நாளைய தலைமுறையினர், வருங்காலத்தின் இந்த சமுதாயத்தின் காவலர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய அந்த தலைமுறையோ இஸ்லாமே எங்களுக்கு தேவையில்லை என்று வெளியேறக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனுடைய இந்த கட்டுப்பாடெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று உதவி தள்ளிவிட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் வளர்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், மார்க்கத்தின் பற்று, தான் ஒரு முஸ்லீம் என்ற உணர்வு, மறுமையை நோக்கி பயணம் செல்லக்கூடிய ஒரு பயணி, இந்த உலகம் எனக்கு ஒரு அற்ப காலம் தான், மறுமைதான் எனக்கு நிரந்தரம் என்ற சிந்தனையோடெல்லாம் அவர்களால் அங்கு வாழ முடிகிறதா, அல்லது அவையெல்லாம் அவர்களுக்கு அங்கு நினைவூட்டப்படுகிறதா என்றால், அல்லாஹ் மிக அறிந்தவன், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இன்றைய கல்வி கூடங்களிலே அவர்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்களிலே சாத்தியமற்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின், இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் நேரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின், மறுமைதான் நிரந்தர வாழ்க்கை என்பதை நம்பிய ஒரு முஃமின், அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கொண்டு அவன் சொர்க்கத்தை தேடக்கூடியவனாக, அல்லாஹுவின் விருப்பத்தை பொருத்தத்தை தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும். இன்று அந்நியர்களின் வாயிலாக காலத்தை பற்றி எல்லாம், அதன் பெருமையை பற்றி பேசக்கூடிய நமது சமுதாய மக்கள், இந்த காலத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதத்திலே எப்படி கண்ணியப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை முறை, எத்தனை வசனங்களில், எத்தனை விதங்களிலே காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் பாருங்கள். ஒட்டுமொத்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக. அதிகாலையின் மீது சத்தியமாக, பத்து நாட்களின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, சூரியன் மீது சத்தியமாக, அந்த சூரியனின் பகலின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, அந்த சந்திரனின் இரவின் மீது சத்தியமாக, இப்படி எத்தனை இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த அந்த காலங்களின் வித்தியாசங்களின் மீதே சத்தியம் செய்கிறான். சில நேரங்களிலே இரவு, சில நேரங்களிலே பகல், சில நேரங்களிலே முற்பகல், சில நேரங்களிலே அதிகாலை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறி மாறி சத்தியம் செய்து கொண்டு வருகின்றானே. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் இந்த அல்குர்ஆனுடைய வசனங்களில் ஒட்டுமொத்த அல்குர்ஆனின் தத்துவங்களை தனக்குள் கொண்ட ஒரு அத்தியாயம் என்று போற்றப்படுகின்ற சூரத்துல் அஸ்ரிலே காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்து நன்மையை சத்தியத்தை பிறருக்கு ஏவி தங்களுக்குள் அதை கட்டுப்பட்டு அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஏவிக்கொண்டு அதில் ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தங்களுக்குள் உபதேசம் செய்து கொண்டவர்களை தவிர. அப்ப வெற்றியாளர்கள் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு குறிப்பிட்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நிஅமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராஹ். அல்லாஹ்வுடைய இரண்டு அற்கொடைகள் இருக்கின்றன, அதிகமான மக்கள் அந்த இரண்டு அற்கொடைகளை அலட்சியம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய எத்தனையோ அற்கொடைகள் இருக்கின்றன, அந்த அற்கொடைகளில் இரண்டு அற்கொடைகள், அந்த இரண்டு அற்கொடைகளை மக்கள் மறந்து விடுகிறார்கள், அலட்சியம் செய்து விடுகிறார்கள். அதற்குரிய மரியாதையை அவர்கள் செய்வதில்லை, அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அவர்கள் பயன்படுத்துவதில்லை என்று குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு அற்கொடைகள் என்ன என்று சொல்கிறார்கள் பாருங்கள். அஸ்ஸஹத்து வல் ஃபரா, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரம், ஓய்வு காலம், இந்த இரண்டு அற்கொடைகள் எப்படிப்பட்டவை என்றால் அதிகமான மக்கள் அந்த அற்கொடைகளை அலட்சியம் செய்து வீணடித்து விடுகின்றார்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது என்னென்ன அமல்களை செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை, நெருக்கத்தை, மறுமையின் உயர் பதவிகளை தேடிக்கொள்ள வேண்டுமோ அதை தேடிக்கொள்ளாமல் அந்த உடல் ஆரோக்கியத்தை மீன் விளையாட்டுகளிலோ, மீனான பொழுதுபோக்குகளிலோ, அல்லது சோம்பேறித்தனமாக இருந்து கழித்துவிட்டு பிறகு அவர்கள் உடல் முடியாமல் ஆனபோது, சுகவீனம் ஏற்பட்ட போது, பலவீனம் ஏற்பட்ட போது அவர்கள் கை சேதப்பட்டு என்ன பலன் கிடைக்கும்? மறுமையின் அந்த நேமத்துகளை வாலிப காலத்திலே தேடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, உடலில் வலிமை இருக்கக்கூடிய நேரத்தில் தேடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வயோதிகத்திலோ பலவீனத்திலோ நோயிலோ தேடிக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். அதுபோன்றுதான் சகோதரர்களே ஓய்வு நேரம். சிலர் சொல்வார்கள், எனக்கு வேலை இல்லை என்று வெட்டியாக உட்கார்ந்தே பொழுதை கழிப்பார்கள், பார்க்க கூடாததை பார்த்தே பொழுதை கழிப்பார்கள், கேட்க கூடாததை கேட்டே பொழுதை கழிப்பார்கள், இல்லை என்றால் இங்கும் அங்கும் என்று சுற்றித் திரிந்து பொழுதை கழிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு தொழிலை அல்லது உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பதிலே அவன் தாமதம் காட்டுகிறானா? அந்த நேரத்தை ஏன் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலே செலவழிக்க கூடாது? உங்களது கல்வியை வளர்த்துக் கொள்வதிலே நீங்கள் செலவழிக்க கூடாது? மறுமையின் அமல்களை தேடிக் கொள்வதிலே நீங்கள் ஏன் செலவழிக்க கூடாது? உங்களது நல்ல திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலே நீங்கள் ஏன் செலவழிக்க கூடாது? அல்லது சமுதாயத்திற்கு உதவக்கூடிய எத்தனையோ நூற்றுக்கணக்கான பணிகள் இருக்கின்றன, சமூக அறப்பணிகள் இருக்கின்றன, அவற்றில் ஏன் அந்த நேரங்களை நீங்கள் கழிக்க கூடாது? இப்படி தனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு, தனக்கு வேலை இல்லை என்று கூறியோ, படிப்பு முடிந்து விட்டது இனி அடுத்து வேலை தேடப்போகிறேன், வேலை வந்தால் வேலைக்கு போவேன் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை வாலிபர்கள் ஊதாரித்தனமாக வீட்டிலே தூங்கிக் கொண்டு அல்லது வெளியிலே சுற்றிக் கொண்டு அல்லது நண்பர்களோடு பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உணர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இவற்றை குறித்து தான் சொன்னார்கள், இரண்டு அறக்குறைகளை மக்கள் அலட்சியம் செய்து விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நிழமத் என்று சொன்னார்கள், ஓய்வை அல்லாஹ்வுடைய அறக்குறை என்று சொன்னார்கள், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய அறக்குறை என்று சொன்னார்கள். உடல் ஆரோக்கியத்தின் அந்த மதிப்பை தெரிய வேண்டும் என்றால் ஹாஸ்பிட்டல்களிலே, மருத்துவமனைகளிலே நோய் நொடியோடு படுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பலவீனத்தோடு அங்கே பொழுது எப்போது இந்த இடத்திலிருந்து வெளியேறுவோம் என்று நாட்களை, நேரங்களை, நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளிடத்திலே கேட்டு பார்த்தால் சரி, அஸ்ஸஹத்து வல் ஃபரா. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் எவ்வளவு அழுத்தமாக ஆழமாக சொல்கிறார்கள் பாருங்கள். ஐந்து விஷயங்களை, ஐந்து விஷயங்களுக்கு முன்பாக நீங்கள் கனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரும் செல்வ பொருளாக நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஐந்துக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் மதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தின், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தின், உங்களுக்கு வேலை அலுவல்கள் ஈடுபாடு நேரத்தின் நெருக்கடி வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை நீங்கள் மதித்துக் கொள்ளுங்கள். இப்படி ஐந்தை ஐந்துக்கு முன்னால் நீங்கள் மதித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறி நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேரங்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதன் பக்கம் திருப்புகின்றார்கள் சகோதரர்கள். இந்த உபதேசம் என்பது இது வாலிபர்களுக்கோ மாணவர்களுக்கோ மட்டுமல்ல, நாம் எல்லோருக்கும் சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று நம்முடைய மாணவ சமுதாயம் அவர்களுடைய இந்த ஒரு கல்வி ஆண்டை முடித்து அடுத்த கல்வி ஆண்டை எதிர்நோக்கி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அவர்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்தில் எப்படி பெரும்பாலும் நமது மாணவ மாணவிகள் செலவழிக்கிறார்கள் என்றால், ஏதோ நாங்கள் 10 மாதம் சிரமப்பட்டோம், 10 மாதம் எங்களுக்கு ஒரே படிப்பு என்பதாகவே நாங்கள் இருந்தோம், இனி இந்த 2 மாதங்கள் சிலரை பொறுத்தவரை தூங்கி கழிப்பது, சிலரை பொறுத்தவரை சுற்றி கழிப்பது, சிலரை பொறுத்தவரை எந்த வேலையும் இல்லாமல் வெற்றியும் இல்லாமல் அப்படியே வீட்டிலே இருப்பது, இப்படி பல வகையிலே அந்த நேரங்கள் வீணடிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது இந்த நேரத்தை பற்றிய அக்கறை அந்த மாணவர்களிடத்திலே இல்லாதது, அல்லது அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே இல்லாததை நாம் பார்க்கிறோம். ஒரு மாணவன் அவனுடைய திறமை, அவனுடைய அறிவு, அவனுடைய அத்தனை வளர்ச்சிக்கு பின்னாலும் அவனுடைய நேரத்தை அவன் எப்படி பாதுகாக்கிறான், அவனுடைய நேரத்தை அவன் எப்படி பேணுகிறான் என்பதற்கு பின்னால் தான் அவனுடைய வெற்றி இருக்கின்றது. நம்முடைய மார்க்க அறிஞர்கள், நம்முடைய பிள்ளைகள், மாணவ மாணவிகள் அவர்களுடைய இந்த ஓய்வு நேரங்களை, அவர்களுடைய இந்த விடுமுறைகளை எப்படி கழித்தால் அது அவர்களுக்கும் நன்மை உள்ளதாக இருக்கும், அவர்களுடைய சமுதாயத்துக்கும் நன்மை உள்ளதாக இருக்கும், அடுத்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் பாதுகாப்பாகவும் மறுமையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் இருக்கும் என்று அழகான பல அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதிலிருந்து சிலவற்றை நாம் பார்ப்போம். குறிப்பாக இன்றைய நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் முன்பு சொன்னதை போன்று பெரும்பாலும் துன்யாவுடைய பொருளாதார கல்வியை அடிப்படையாக வைத்தே அவர்களுடைய பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய கல்வியோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை மரணம் செய்வதற்குண்டான ஏற்பாடோ, அந்த ஒரு சூழ்நிலையோ அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இந்த பிள்ளைகளுடைய வரக்கூடிய இந்த விடுமுறை நாட்களில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முடிந்தால் தானே ஆசிரியராக இருந்து, தானே கண்காணிக்கக்கூடியவராக இருந்து இதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தனக்கு அருகிலே ஒரு மதரசாவோ அல்லது ஒரு மர்கஸோ அல்லது ஒரு மஸ்ஜிதோ இருந்து அங்கே பிள்ளைகளுக்கான கோடை வகுப்புகள் நடத்தப்பட்டால் அதிலே அந்த பிள்ளைகளை அனுப்பி அந்த பிள்ளைகளை அங்கே சேர்ப்பித்து அதன் மூலமாக அவர்களை பயன்பெற செய்வது, அதிலே குறிப்பாக அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொண்டு அதை என்னுடைய பிள்ளைகள் இந்த விடுமுறையிலே மனப்பாடம் செய்ய வேண்டும், அதனுடைய கருத்துக்களை அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவு செய்து அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு பிள்ளையினுடைய வயதுக்கு ஏற்ப, அவர்களுடைய அந்த அறிவுக்கு ஏற்ப, மரண சக்திக்கு ஏற்ப ஒரு அளவை நிர்ணயித்து அது அந்த பிள்ளைக்கு அழகிய முறையில் போதிக்கப்பட்டு அதை மனப்பாடம் செய்கிறதா, செய்து ஒப்பிக்கிறதா, பிறகு அதை தொழுகையிலே ஓதி அதற்கு நாம் பயிற்சி கொடுப்போம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய வெற்றியாக, இந்த உம்மத்துடைய உயர்வாக அல்குர்ஆனை சொல்லி இருக்கின்றார்கள். இன்று நம்மிலே ஒவ்வொருவரும் தன்னை எடுத்து பார்த்தால் தெரியும், அல்குர்ஆனுடைய அத்தியாயங்களில் எத்தனை அத்தியாயங்கள் இன்று நமது உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்டவையாக இருக்கின்றன. யோசித்து பாருங்கள், இன்று நமக்கெல்லாம் அதாவது தொகுக்கப்பட்ட ஏடுகளிலே அல்குர்ஆன் இருக்கின்ற காரணத்தால் அதனுடைய மதிப்பை அறியாதவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவு குர்ஆனை நீங்கள் மனப்பாடம் செய்து அதை வாழ்நாளிலே ஓதுகின்றீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய வீரம், உங்களுடைய வலிமை, உங்களுடைய அந்த ஆற்றல், ஈமானிய ஆற்றல் உங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அந்த சமுதாயம் இரவு பகலாக இந்த வேதத்தை ஓதக்கூடிய சமுதாயமாக இருந்தது, இந்த வேதத்தை மனப்பாடம் செய்யக்கூடிய சமுதாயமாக இருந்தது, இதன் கல்வியை படிக்கக்கூடிய பரப்பக்கூடிய சமுதாயமாக இருந்தது. அவர்களுக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவோ நாடுகளை கட்டி ஆண்ட மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக இடம் பிடித்திருந்தது அல் குர்ஆன் தான், அல் குர்ஆனுடைய கல்வி தான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? யார் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்பிக்கின்றாரோ, எந்த உள்ளத்தில் அல் குர்ஆனுடைய வசனங்கள் இல்லையோ, அதை பாழடைந்த வீட்டுக்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுவதை, ஓதப்பட்ட அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை தெரிந்து அதன்படி செயல்படுவதை ஈமானுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கட்டளை இடுகின்றான், உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், இந்த வேதத்தின் வசனங்களை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே ஓதினார்கள், தொழுகைக்கு வெளியிலே ஓதினார்கள். நபியினுடைய தொழுகை எல்லாம் எவ்வளவு நீண்ட நீண்ட தொழுகைகளாக இருந்தன என்பது உங்களுக்கு தெரியும். அதிகாலை தொழுகையிலிருந்து, மதிய தொழுகையிலிருந்து, இரவு தொழுகையிலிருந்து, தனிப்பட்ட அவர்களுடைய தஹஜ்ஜத் தொழுகையிலிருந்து குர்ஆனை ஓதுவதில் அவ்வளவு இன்பம் கண்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது போன்றுதான் சஹாபாக்கள். இன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து குர்ஆன் என்பது தூரமாக்கப்பட்ட ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே வரக்கூடிய இந்த விடுமுறையை நமது பிள்ளைகளை குர்ஆனோடு அவர்களை இணைப்பதற்குரிய ஒரு வழியாக, ஒரு நேரமாக, ஒரு காலமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையிலே அந்த பிள்ளைகள் சுபுஹ் தொழுகைக்கு கண்டிப்பாக எழுப்பப்பட்டு அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு குடும்பமாக உட்கார்ந்து அதிகாலையிலே சூரியன் உதித்து நன்கு அதனுடைய சூடு வருகின்ற வரை கண்டிப்பாக வீடுகளிலே உட்கார்ந்து தாய் தந்தை பிள்ளைகள் உட்பட குர்ஆனை ஓதி அதை மரணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு இன்னொரு முக்கியமான வேலை என்ன செய்தாக வேண்டும் என்றால், இரவு தூங்குவதை கண்டிப்பாக விரைவுபடுத்த வேண்டும். இன்று என்ன நிலைமையாகிவிட்டது, இரவிலே மிக தாமதமாக தூங்குகின்ற காரணத்தால் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு உடனடியாக படுக்கைக்கு செல்லக்கூடிய மனநிலைத்தான் பலருக்கு ஏற்படுகின்றது. பிள்ளைகள் தொடரக்கூடிய வீடுகளாக இருந்தால் கண் மூடிக்கொண்டே பாத்ரூமுக்கு சென்று ஒழு செய்து விட்டு அப்படியே தொழுது விட்டு அப்படியே தூங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். லீவு நாட்கள் தானே, விடுமுறை நாட்கள் தானே, பிள்ளைகள் இரவில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று விடாமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இஷா தொழுகைக்கு முன்பே அவர்களுக்கு உணவு கொடுத்து இஷா தொழுகையிலிருந்து அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அவர்களை தூங்க வைத்து அவர்களுக்கு தஹஜ்ஜத்துடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். தஹஜ்ஜத் தொழுகையிலிருந்தே அவர்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சக்கூடிய, துஆ செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். பள்ளி காலங்களிலே இது அவர்களுக்கு சாத்தியமில்லை. அவர்களுடைய படிப்பு, மற்ற வேலைகள், மற்ற பாடங்களின் காரணமாக இந்த சுமைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் பொழுது இப்போது இந்த துன்யாவுடைய வேலைகளை விட்டு வெளியேறி வரும்போதாவது அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கக்கூடிய, மறுமையின் சிந்தனைகளை அவர்களுக்கு தூண்டக்கூடிய நல்ல அமல்களிலே நாம் ஏன் அவர்களை ஈடுபடுத்தக் கூடாது? அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்கிறான், ஃபஈதா ஃபரஹ்த ஃபன்ஸப் வஈலா ரப்பிக ஃபர்ஹப். ஒரு விளக்கத்தின்படி நபியே, நீங்கள் உங்களுடைய வேலைகளிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டால், ஃபஈதா ஃபரஹ்த, நீங்கள் உங்களுடைய மற்ற காரியங்களிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டால், ஃபன்ஸப், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலே களைப்படையுங்கள், அல்லாஹ்வை வணங்குவதற்கு சிரமம் எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அதுபோன்றுதான் சகோதரர்களே, இன்னலக ஃபின்னஹாரி ஸபஹன் தவீலா, நபியே பகலிலே நீங்கள் உங்களது வேலைகளுக்காக சுற்றி திரியலாம், ஆனால் இரவு நேரங்களை அல்லாஹ்வை வணங்குவதற்காக நீங்கள் கொடுங்கள், உங்களது ரப்புக்கு முன்னால் நிற்பதற்காக நீங்கள் நேரத்தை செலவழியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். சகோதரர்களே, நீங்கள் இரவு நேரங்களில் குர்ஆனை ஓதி தஹஜ்ஜத்து தொழுகையை தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். நமது பிள்ளைகள் குறிப்பாக பத்து வயதை தாண்டிய பிள்ளைகள் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த தஹஜ்ஜுத்துடைய பழக்கத்தை பெற்றோர்கள் இருவருமாக சேர்ந்து கொடுப்பார்கள் என்றார். அவர்களும் தொழுது அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதி அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து நல்ல பழக்கங்களை ஏற்படுத்துவதற்குரிய மிக பொருத்தமான காலம் சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக அந்த சஹர் நேரங்களிலே வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார் சஹர் நேரங்களிலே இஸ்திக்ஃபார் செய்பவர்களை அல்லாஹ் போற்றி புகழ்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் கேட்டதை தருகிறான். அல்லாஹ் மூன்று இரவனுடைய மூன்று பகுதிகளில் மூன்றாவது அந்த இறுதி பகுதி மீதமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான். பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறாரா? என்னிடத்தில் தேவையை கேட்பவர் இருக்கிறாரா? என்னிடத்தில் ஏதாவது நாட்டத்தை கேட்பவர் இருக்கிறாரா? குறிப்பாக நம்முடைய கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய அந்த திருமணத்தினுடைய பருவத்தை அடைந்த வாலிப பிள்ளைகள் அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நெருப்புக்கு மத்தியிலே நடப்பதை போன்று கத்திக்கு மேல் நடப்பதை போன்ற ஒரு பயங்கரமான காலகட்டம். எந்த பழக்கத்தை நமக்கு பின்னால் அவர்கள் கற்றார்கள், எந்த நண்பர்களோடு அவர்கள் சுற்றி திரிந்தார்கள், அவர்களுடைய ஈமான் பாதுகாப்பாக இருந்ததா, அவர்களது கற்பு பாதுகாப்பாக இருந்ததா என்ற ஒரு அச்ச நிலையிலே பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு இந்த தஹஜ்ஜுத்துடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து துஆ இஸ்திக்ஃபார் அந்த பாவ மன்னிப்புடைய தௌபாவுடைய அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இரவு நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் கண்டிப்பாக அந்த தக்வாவானது சகோதரர்களே அவர்கள் நமது பார்வைகளை விட்டு மறைந்தாலும் நமது பார்வைகளை விட்டு கண்காணிப்பை விட்டு அவர்கள் தூரமானாலும் என் தந்தை என் தாய் என்னை பார்க்கவில்லை என்றாலும் கண்காணிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்று அவர்கள் இறைச்சமுள்ள ஒரு சூழ்நிலையிலே தக்வாவுடைய ஒரு சூழ்நிலையிலே மார்க்கப்பற்றுடைய சூழ்நிலையிலே அல்லாஹின் மீது உள்ள முகப்பத்துடைய சூழ்நிலையிலே கண்டிப்பாக தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். அதற்கு ஒரு பெரிய நேரம் இந்த ஒரு விடுமுறை காலம். அதுபோன்று குர்ஆனை மரணம் செய்வோம். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை மரணம் செய்வது, இந்த இரண்டு மாதங்களிலும் அல்லது ஒன்று அல்லது ஒன்றரை மாதங்களிலும் குறைந்தது யார் முயற்சி செய்தாலும் சரி அரை ஜுசு கண்டிப்பாக பத்து பக்கங்களை குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் குறைந்த அளவு நேரம் கொடுத்தாலும் கூட ஒரு நாளைக்கு வெறும் அரை மணி நேரம் கொடுத்த செலவு செய்தாலும் கூட அல் குர்ஆனில் இருந்து குறைந்தது அரை பாகத்தை மனம் செய்யக்கூடிய எனக்குரிய 200 அல்லது 150 வசனங்களை மனம் செய்து வருவதற்குண்டான பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஒன்று ஆசிரியர் இருந்தால் அந்த ஆசிரியர் மூலமாக, இல்லை என்றால் இன்று நல்ல நல்ல காரிகளுடைய சீடிகள் கேசட்டுகள் எல்லாம் கிடைக்கின்றன, அவற்றை போட்டு காட்டி ஏனென்றால் பள்ளிக்கூடத்திலோ மற்ற நேரங்களில் அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்தை அவர்கள் கற்றிருப்பார்கள். ஒரு முஸ்லீமான பிள்ளை பருவம் அடைந்தும் குர்ஆனை ஓத தெரியாதவனாக இருந்தான் என்று சொல்ல முடியாது. அப்ப அதன் மூலமாக அவர்களுக்கு குர்ஆனை கற்பித்து பிறகு குர்ஆனை மரணம் செய்த ஒரு ஹாஃபிஸ்ல அழைத்து சென்று எனது பிள்ளை மரணம் செய்திருப்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று நாம் அவர்களுக்கு ஒப்புவித்து விட்டால் அதில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்குமேயானால் மரணம் செய்வதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் அந்த பிழைகள் திருத்தப்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவம், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள். நான் அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்தாக சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை. லாம் என்பது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை. மீம் என்பது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை என்று சொல்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமது குடும்பத்தில் உள்ள நமது பிள்ளைகளை மாணவ மாணவிகளை இந்த வரக்கூடிய விடுமுறை நாட்களிலே அவர்களை குர்ஆனோடு நெருக்கமாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு நெருக்கமாக்குவதற்குரிய ஒரு விடுமுறை நாட்களாக நாம் மாற்ற வேண்டும். அதுபோன்றுதான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் ஹதீஸுகள், இந்த ஹதீஸுகள் எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டன? இன்று நபிமொழிகள் நமது உள்ளத்திலேயே பாதுகாக்கப்படவில்லை என்றால், அவற்றை படித்து நாம் நினைவிலே கொண்டு வரவில்லை என்றால் வாழ்க்கையிலே எப்படி வரும் யோசித்து பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய நபி என்று சொல்கிறோம், நமக்கு அனுப்பப்பட்ட ரஹ்மத் என்று சொல்கிறோம், நம்முடைய ஹிதாயத்துக்காக அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்கிறோம். அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்து அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களிலிருந்து எத்தனை உங்களுக்கு தெரியும் என்று கேட்டால் நம்மில யாருக்கு எத்தனை சுட்டிக்காட்ட முடியும் சொல்லுங்கள். நமக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி. ஏன் ஒரு 50 ஹதீஸுகளுடைய தொகுப்புகள், இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40 நபிமொழிகள் என்று தொகுத்திருக்கிறார்கள். இப்படி பல அறிஞர்கள் 40 ஹதீஸுகளாக தொகுத்து எத்தனையோ தொகுப்புகளை வைத்திருக்கின்றார்கள். அப்படி இல்லையா ரியாது சாலிஹீன், அந்த ஹதீஸ் நூல்களிலிருந்து நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள், அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நீங்களாக அதை குறித்து வைத்துக் கொண்டு, அதை முடிந்தால் அரபியோடு, முடியவில்லை என்றால் அதனுடைய தமிழையாவது, அதை அறிவிப்பவர் யார், அந்த சஹாபி யார், அந்த நூல் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்படி நமது பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்தால் நமது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய மதிப்பு தெரியும். எதை படிக்கிறார்களோ, எதை மனப்பாடம் செய்கிறார்களோ, எதற்கு நேரம் தருகிறார்களோ, அதனுடைய மதிப்பு தானே உள்ளத்திற்கு உள்ளத்திலே வரும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படித்து மனப்பாடம் செய்து அதை தெரிந்து கொள்வதிலே நேரத்தை அவர்கள் செலவழித்திருந்தால் அதனுடைய மதிப்பு தெரியும். இன்று எப்படி ஆகிவிட்டது ஹதீஸ்கள் என்றால், அது ஏதோ புக்குள்ள இருக்கும், எப்பயாவது தேவைன்னா சும்மா ரமலான் மாசத்துல திறந்து படித்து பார்க்க வேண்டும். அத்தோடு ஹதீஸோடு எனக்குள்ள தொடர்பு முடிந்து விட்டதாகத்தான் பெரும்பாலானவர்கள் எண்ணுகிறார்கள். குர்ஆனை திறந்து ஓதக்கூடிய மக்கள் கூட ஓரளவுக்கு இருக்கிறார்கள். ரமலான் மாதங்களிலே நன்மைக்காக குர்ஆனை திறந்து படிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸை திறந்து, இது என்னுடைய நபி, எனக்காக அனுப்பப்பட்ட எனது நபி, என்னுடைய ஹிதாயத்துக்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து குர்ஆனை விவரிப்பதற்காக எனக்கு கொடுத்த விளக்கம் இது என்று ஹதீஸை திறந்து நானும் ஒரு சில ஹதீஸை மனப்பாடம் செய்வேன் என்னால் முடிந்த அளவுக்கு என்று சொல்லி அந்த ஹதீஸுகளை திரும்ப திரும்ப படித்து மனப்பாடம் செய்யக்கூடிய மக்கள் நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அலட்சியம் பாருங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அவருடைய மாணவர்கள் அவரிடத்தில் கல்வி படித்த போது அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிக்காட்டிவிட்டு இமாம் ஷாஃபி சொல்லுகின்றார்கள், மூத்த ஹதீஸ் கலையினுடைய மூத்த அறிஞர்களிலே ஒருவர் சொல்லுகின்றார்கள், இப்படி ஒரு ஹதீஸை நாங்கள் கேட்பதற்கு மக்காவிலிருந்து மதீனா சென்றோம், மதீனாவிலிருந்து ஈராக் சென்றோம், ஈராக்கிலிருந்து சிரியாவிற்கு வந்தோம், ஆனால் இன்று உங்களுக்கும் நாங்கள் இப்படி அலைந்து அலைந்து பல 100 மைல்கள் அலைந்து ஒரு ஹதீஸாக நாங்கள் சேகரித்த ஹதீஸுகள் இன்று ஒரே அமர்விலே உங்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வதை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். என்று பாருங்கள், நமக்கு அல்லாஹ் இன்னும் எவ்வளவு எளிதாக ஆக்கிவிட்டான். அந்த நபிமொழிகள் ஒரே புத்தகத்திலே தொகுக்கப்பட்டு சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் தனியாக தொகுக்கப்பட்டு அது அரபி மொழியில் இருப்பதோடு நமக்கு புரியக்கூடிய நமது மொழியிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டு, படிக்க தெரியவில்லை என்றால் அதனுடைய ஒலியையாவது நீங்கள் கேட்கலாம் என்ற அடிப்படையிலே அதனுடைய ஒலியும் பதிவு செய்யப்பட்டு இவ்வளவு இலகுவாக கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் ஹதீஸின் பக்கம் ஒருவனுக்கு நாட்டம் வரவில்லை என்றால் அவன் அல்லாஹுவின் தூதரை விரும்புகிறான் என்று சொல்வதில், அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிறான் என்று சொல்வதிலே அவன் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு சின்ன ஹதீஸிலிருந்து ஒரு ஹதீஸை எத்தனை ஹதீஸ்களாக வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெரிய ஹதீஸு ஒரு 3 வரை ஒரு கருத்து முடியும் பொழுது அதை மனப்பாடம் செய்யலாம். இப்படி ஒரு நாளைக்கு ஹதீஸிலிருந்து 3 வரிகளை மனப்பாடம் செய்தால் கூட ஒழுக்கம் சம்பந்தமாக, குடும்பவியல் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக, இன்னும் சொர்க்க நரகம் மறுமை சம்பந்தமாக இந்த விஷயங்களை நாம் படிக்கும் பொழுது ஒன்று நமது மார்க்கம் எவ்வளவு விரிவான விசாலமான மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்வதோடு மறுமை சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸுகளை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அந்த மறுமையின் பயம், மறுமையின் மீதுள்ள தேட்டம், மறுமையின் மீது உறுதியான நம்பிக்கை வரும் சகோதரர்களே. ஆகவே குறிப்பாக குர்ஆனை மரணம் செய்வதற்குண்டான நேரத்தை ஒதுக்குவதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹதீஸுகளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான அந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுபோன்றுதான் இந்த விடுமுறைகளை நமது இரத்த உறவுகளை சந்திப்பதற்காக, அவர்களோடு சென்று பழகுவதற்காக, அவர்களில் உள்ள ஏழைகளை ஆதரிப்பதற்காகவும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த உறவுகளின் விஷயத்தில் அவ்வளவு அழுத்தம் சொன்னார்கள். யார் உறவுகளை சேர்த்தாரோ அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்வான், யார் உறவுகளை துண்டித்தாரோ அல்லாஹ் அவரை துண்டித்து விடுவான். நமது பள்ளிக்கூட நேரங்களிலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளை சந்திக்க முடியாத ஒரு நிர்பந்தங்கள் இருந்திருக்கலாம். நம்முடைய இந்த பிள்ளைகளுடைய விடுமுறை நாட்களிலே முதலாவதாக நம்முடைய இரத்த உறவுகள், அடுத்து என்று நம்முடைய எல்லா உறவுகளையும் சந்தித்து நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்குண்டான ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த சந்திப்புகளின் போது நீங்கள் 2 விஷயங்களை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். ஒன்று, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள், எந்த வீட்டிலே தங்குகிறார்கள், அவர்களுடைய ஒழுக்கத்தை இறையற்றத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒன்றும் அந்த இடங்களிலே இருக்கக்கூடாது. நீங்கள் இரத்த உணவு என்று அனுப்புகிறீர்கள், ஆனால் அங்கே அந்த பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடாத பல தவறான விஷயங்கள் காண்பிக்கப்படுகிறது சினிமாக்களின் மூலமாக, டிவி சீரியல்களின் மூலமாக என்று இருக்குமேனால், கண்டிப்பாக அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் இரவு நேரங்களிலே உங்களது பிள்ளைகளை அனுப்பக்கூடாது, தங்க வைக்கக்கூடாது. அது கண்டிப்பாக அங்கே நிறுத்தப்பட வேண்டும். அந்த ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு அங்கே செய்யப்பட வேண்டும். அதுபோன்று நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. நம்முடைய இரத்த உறவுகளுடைய இந்த சந்திப்பிலே குறிப்பாக பல நேரங்களில் நாம் நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் அலட்சியம் செய்து விடுகிறோம். அங்கே தொழுகை இல்லாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தொழுகையின் முக்கியத்துவத்தை சொல்லி அவர்களை தொழுகைக்கு, ஃபர்லான தொழுகைக்கு கட்டாயப்படுத்த வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு அவர்களை வலியுறுத்த வேண்டும். அங்கே ஹராமான அதாவது பழக்க வழக்கம் இருக்கும் என்றால், வயது வந்த பெண்கள் ஆனால் ஹிஜாபுடைய பழக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஹிஜாப் இல்லாமல் வெளியே செல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறார்கள், அல்லது அங்கே இசை இசைக்கிறது அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முன்கரால் தடுக்கப்பட்ட பாவங்கள் நிகழுமையானால் அதை அவர்களுக்கு உணர்த்தி அது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் நாம் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட சந்திப்புகளின் மூலமாக இரண்டு விதமான பெரும் நன்மைகளை நாம் அடைகிறோம். ஒன்று உறவுகளை சேர்த்த நன்மை, இரண்டாவது அந்த உறவுகளுக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லி தீமைகளிலிருந்து தடுத்த ஒரு நன்மையையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம் சகோதரர்களே. இன்னும் இதுபோன்று அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை வளர்ப்பதற்காக ஓய்வு நேரங்களிலே பள்ளிக்கூடத்திலே படிக்க முடியாத மற்ற திறமைகளை வெளியில் சென்றுதான் அவர்கள் தேடிக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் நாம் நமது பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். வெறும் ஏட்டு கல்வியிலே மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கத்திலே, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, அல்லது பொது அறிவு சம்பந்தப்பட்ட அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து நமது பிள்ளை புத்தகங்களை படிப்பதிலும் திறமையானவன், பொது வாழ்க்கையிலும் திறமையானவன் என்பதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். இப்படி இல்லாமல் நம்முடைய நேரங்களை வீணாக சுற்றித் திரிவதில், வேடிக்கைகளுக்கு செல்வதிலே, இரவு நேரங்களை அதிகமாக பேசி வீணடிப்பதிலே, தொழுகைகளை பாழாக்குவதிலே, அல்லது இங்கும் அங்கும் என்று சுற்றுலா செல்கின்றோம் என்ற பெயரிலே ஹராமான செயல்களுக்கு நாம் அவர்களை நிர்பந்தித்து விட்டால், அல்லது அவர்களுக்கு துணை போய்விட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நம்மை விசாரிப்பான் சகோதரர்களே. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார். அர்ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்பாளன், வ மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி, தன்னுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவான். அல் மர்அது ராயியதுன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, மனைவி தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள், தனது கணவனின் செல்வத்தை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பணியாளன் தனது எஜமானனுடைய செல்வத்திலே அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான், அவனுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி, உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் தான், அவருடைய பொறுப்பை குறித்து மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்ற ஒரு ஹதீஸை நாம் உணர்ந்து நமது பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதர்கள், அவர்களை உருவாக்குவது இறையச்சம் உள்ளவர்களாக, நல்ல தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக, மன உறுதியுடையவர்களாக, வீரம் உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்குண்டான மன உறுதி படைத்தவர்களாக உருவாக்குவதற்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட பலவீனத்தை சரி செய்வதற்கும், அல்லாஹ்வுடைய தொடர்பை சரி செய்வதற்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு மேலும் அவர்களை பலப்படுத்துவதற்கும், அதுபோன்று இந்த துன்யாவிலே ஏட்டு கல்விகளுக்கு அப்பால் அவர்களுடைய யதார்த்த வாழ்க்கையிலே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அவர்களை தன்னோடு வைத்திருந்து அவர்களுக்கு நடைமுறையிலே, யதார்த்தமாக செயல்முறையிலே கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த பிள்ளைகளை அப்படியே விட்டுவிட்டு புறக்கணிப்பார்கள் என்றால், அதனால் ஒரு பிள்ளையிடத்திலே மார்க்க பற்றி பலவீனம் ஏற்பட்டால், அல்லது அவனுடைய இந்த துன்யாவின் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு சோர்வு சோம்பேறித்தனம் ஏற்பட்டால், அது குறித்து கண்டிப்பாக பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அதற்குரிய அல்லாஹ்வுடைய அந்த விதியை, அல்லாஹ்வுடைய தண்டனையை அவர்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோமாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு.